இது வகை இது உணவு என்று உணர்த்தி இது வகை இது உணவு என்று உணர்த்தி உணர்த்துவது யாரு குரு குருநாதர் யாருக்கு பக்குவமான இது பகை இது உணர்வு எது பகை பாசச்சார்பு அசத்தினுடைய சார்பு உனக்கு பகை சிவபாக்கிய சார்புதான் உனக்கு உறவு என்பதை உணர்த்தி இவ்வாறு உணர்வதுதான் என்னது இதை உணர்வதுதான் ஞானம் இதை உணர்வதுதான் ஞானம் இதுதான் மெய் உணர்வு மெய் உணர்தல் என்பது இதுதான் அந்த ஞானத்தை இறைவன் உணர்த்துகிறான் அதனை உணர்வதற்கு தவம் காரணம் எதனை உணர்வதற்கு ஞானத்தை உணர்வதற்கு என்ன வேண்டும் முன்னே தவ ஒழுக்கத்தில் நின்று இருக்க வேண்டும் தவம் வேண்டும் தவத்தினாலேதான் இந்த ஞானம் விளங்கு அப்படியான தவம் என்ன செய்கிறது அதனுடைய பகுதி என்ன தவம் தவம் என்பது தெரியும் சரியே அவற்றை செய்வதனாலே என்ன உண்டாகும் சரியை எல்லாம் வழிபாடு தானே சரியை புற வழிபாடு கிரியை அகமும் புறமும் கலந்த வழி இணைந்த வழிபாடு யோகம் அக வழிபாடு இப்படி வழிபாட்டினை படிப்படியாக அமைத்திருக்கிறார் படிமுறையிலே அமைத்திருக்கிறார் ஒன்றை காட்டிலும் ஒன்று மேல் இப்படி சரியை என்பது இறைவனுடைய வடிவத்தை இறைவன் திருக்கோயிலில் உள்ள திருமேனியையே இறைவனாக வழிபடுதல் இதிலே இந்த நிலையில ஆன்மாவினுடைய அறிவு எப்படி இருக்கிறது பருமை பருமையான நிலையிலே ஆன்மாவினுடைய அறிவு அந்த பருமையான நிலையில அந்த அளவுக்கு தான் அதற்கு அறிவு விளக்கம் இறைவனை உருவமாக வைத்து வழிபடுது ஆனால் அது அவனுடைய உண்மையான நிலை அல்ல அந்த சரியை தொண்டிலே ஈடுபட்டு சற்று முதிர்ச்சி அடைந்த காலத்திலே அந்த ஆன்மா என்ன நினைக்கும் உண்மை கொஞ்சம் புரியும் ஆக இறைவன் வடிவமற்றவன் இந்த வடிவம் இறைவனுடைய நன்று என்ற உண்மை வரும்போது அதனுடைய அறிவான என்ன முன்பை காட்டிலும் கொஞ்சம் முழுக்கத்தை அடையும் எனவே அடுத்த இரண்டாவது படிநிலையில இறைவனை எப்படி வைத்து வழிபடுகிறது ஆன்மார்த்தமாக புறத்திலும் உள்ளத்திலும் வைத்து வழிபடுகிறது இங்கே தியானம் இடம்பெறுகிறது வழிபடப்படுகிற வடிவம் சிவலிங்க வடிவம் அரு உருவம் அதனிடத்திலே அந்த ஆன்மாவானது இறைவனுடைய மந்திரங்கள் மந்திரங்களால் இறைவனுடைய மந்திர திருமேனியை அங்கே பாவிக்க வேண்டும் இறைவனை மந்திர திருமேனி உடையவனாக பாவித்து வழிபட வேண்டும் இங்கே நமக்கு மந்திரம் எது அமைக்கக்கூடிய மந்திரம் எனவே மந்திர தான் சிறுகளுக்களான திருமேனி உண்மை உலகத்தில் அழகாக சொல்லியிருக்கிறாரே இறைவனுடைய ஐந்தெழுத்தாம் திருமே அப்படி பாதித்து வழிபட வேண்டும் இது பாவனை. இரண்டாவது வழிபாட்டுல பாவனை, புறப்பூசையும் உண்டு அகப்பூசையும் இடம் பெறுது. எனவே புறமும் அகமும் இணைந்து அமைந்த இந்த வழிபாட்டினுடைய முதிர்ச்சியினாலே அந்த ஆன்மாவினுடைய அறிவு மேலும் நுணுக்கத்தை அடைக்கும், மேலும் நுட்பமாக. எனவே இறைவன் அருவையும் கடந்தவன் என்ற உண்மை அதற்கு படுகிறது. எனவே அவனை அருவமாக வைத்து வழிபடுதல் என்று அடுத்த மூன்றாவதாக அருவமாக இறைவன் அருவுருவம் என்பது என்ன வடிவம்? நீங்க உருவத்தான பார்த்தா தெரியுது அரு உருவம் என்றான். ஒளிப்பிழம்புதான் விளம்புதான் அவனுடைய வழி. ஒளிப்பிழம்பு எந்த உறுப்பும் இல்லாமல் விளம்பு மாத்திரமாக இருக்கிற நிலையிலதான் அவனுடைய அறிவு.
ஒரே நோக்கில் தான் அமைந்திருக்கு. யார் வந்தாலும் அதை சொல்லி ஆகணும்.
மற்ற காரியம்னா என்ன பொருள்? பத்து செயல்கள். எதனுடைய செயல்கள்? பத்து செயல்கள். தூங்குதல் எதனுடைய செயல்? உடம்பின் செயல். உடம்பு செயல், உண்ணுதல் தூங்குதல், இதெல்லாம் உடம்புக்குரிய செயல்கள். அறிவுக்குரிய செயல் என்ன? கேட்டல், அறிவினுடைய சொல்லி அதுதான் சட்டதாரியம். அதைத்தான் விளக்க இருக்கிறார். எனவே அறிவு வழிபாடு, எனவே இந்த குருவ வழிபாட்டிலே தொடங்கி படிப்படியாக ஆன்மாவினுடைய அறிவு மேலும் மேலும் முதிர்ந்து முதிர்ந்து இறைவனை அவருடைய உண்மை நிலையை உணர்த்தக்க அளவுக்கு இந்த ஆன்மாவுடைய அறிவு நுணுக்கத்தை அடைய வேண்டும். அதன் உண்மையனாகிய இறைவனை உணர வேண்டுமானால் ஆன்மாவுடைய அறிவோ உண்மைய அறிவாக அது அதை கொடுப்பது இல்லை என்றால் இந்த தவம் தவந்தா படிப்படியாக அந்த ஆன்மாவினுடைய வழிபாடுதான் ஆன்மாவினுடைய அறிவை பக்குவப்படுத்தி நுணுக்கத்தை அடைய வைக்கிறது. எனவே தவத்தினாலேதான் ஆன்மாவினுடைய அறிவு பக்குவம் அடையும். இறைவனை உணர்ந்த பக்குவத்தை அடையும்
நம்முடைய
மதிவாரம் எல்லாம் அருளாளர்களுடைய அனுபவம் எல்லாம் அதுதான். சமாதி எல்லாம் மனத்தினுடையதான். மன கடந்த நிலை எப்படி இருக்கும் நமக்கு என்ன சொல்ல முடியும்? மனம் கடந்த அதத்தான் இந்த கருவிகள் எல்லாம் நீங்க வேண்டும். எனவே இந்த உடம்பினுடைய தொடர்பு கருவிகளுடைய தொடர்பு நீங்கிறதா அதை வழங்கிக் கொள்ள முடியுமா? அந்த அதை குறித்தார்த்தம் அதுவே வழிபாடு. இறைவனை நினைப்பதே வழிபாடு. அறிவினாலே கேட்டதான் கேட்டல், அது வழிபாடு தான். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நித்தை கூட்டல், அவனோடு ஒன்றுதல், எல்லாம் வழிபாடு. வழிபாடுன்னா இந்த மலரிட்டு செய்வதுதான் வழிபாடு. அறிவு இல்லை செயல் அவனிடத்துல, அதான் திருவாக்கத்தில் உயிர் உண்மை பத்துன்னு ஒரு பதவி இருக்கு. உயிர் உண்மை பத்து, இறைவனுக்கு பெயர் உயிர் உண்மை. இறைவன் உயிர் உண்மை யார் இருந்தாலும் இறைவன். அவன் என்ன செய்கிறான்? இறைவன் பக்குவப்பட்ட ஆன்மாவினுடைய உயிரை விழுங்கி விடுகிறான். உயிர் உண்மை, உயிரை விழுங்கி விடுகிறான். இங்கே உயிர் விழுங்குகிறான் என்ன பொருள்? நான் என்ற தற்போதத்தை இறைவன் கேட்டுக்கொள்கிறான், நீக்குகிறான். திருவார்த்தத்துல இடிவழியா அன்பர், இடிவழியா அன்பர் நின் அருள் பெய் கழல் தாழ் இணக்கீழ் மறிவழியா செல்வம் வந்து பெற்றார். மறிவழியா செல்வம் என்ன? மறிவழியா செல்வம்னா வந்து அந்த செல்வம் உலகத்து செல்வம் எல்லாம் வந்தா நீங்கி விடும். ஆனால் இந்த பேரின்பம் ஆகிய செல்வம் இருக்கிறது திருவடி இன்பம், அது மறிவு பிடிவழியா அன்பர் நின் அருள் பெய் கடல் தாழ் இணக்கீழ் அடங்கி நின்று மறிவழியா செல்வம் வந்து நான் உன்னை வந்திப்பதோ நெறியறியேன், உன்னை வந்திப்பதோ நெறியறியேன் நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவு அறியேன் உடையார் அறியேன் அறியேன் உன்னகன் என்றால் என்ன பொருள்? தன்னுடைய அறிவிக்கும் செயலெல்லாம் அவனிடத்திலே அறிந்து அடைக்கலம். எனவே அதுதான் இங்கே சட்டகாலத்தில் ஆன்ம திருப்தி என்று சொல்வார். ஆன்ம திருப்தி அதுதான். எனவே தவம் அதனை உணர்வதற்கு தவம் காரணம்.
அது
சிவஞானம் ஒன்றானே உணரப்படும் என்று. இது அது சிவஞானம் ஒன்றானே உணரப்படும் என்றால் எது உணரப்படும்? எது உறவு எது பதவி என்றது சிவஞானம் ஒன்றானே உணரப்படும். அது பாசப்பற்று அற்றி விளங்காது. எது அது விளங்காது? அந்த சிவஞானம் பாசப்பற்று அற்றி விளங்குகிறேன். என்ன
போகுது?
இந்த இடத்துல அந்த ஞானம் சரி, இங்கே பகையை பகை என்று உணரவே உறவோடு கூடும். சரி, அது சிவஞானம் ஒன்றானே உணரப்படும் என்ற இடத்துல அந்த சிவஞானம் என்பது சிவத்தினுடைய திருவருளாலே உணரப்படும் என்று பொருள் கொள்ள வேண்டும். சிவஞானம் என்றால் திருவருளாலே தான் உணர முடியும். பகை உறவு எது பகை எது என்பது திருவருளாலே தான் உணர்ந்த நூல்களை படித்தால் உணர முடியாது. அந்த தவம் செய்து பக்குவப்பட்ட மாணாக்கனுக்கு உணர்த்துவது எது என்றால் இறைவனை திருவருள்தான் குருவாகும் என்று உணர்த்துவது. உணர்த்துவது குருவரும் திருவருள், அதுதான் குரு. திருவருள்தான் குருவடிவிலே என்று உணர்த்த பக்குவப்படுவதற்கு முன்னாலே அதே திருவருள்தான் நிரோதானமாக இருந்து உணர்த்தி வந்தது. பக்குவப்பட்டதில் அதே திருவருள் அருசக்தியாக நேராக அங்கே மறைந்திருந்து உணர்த்தியது. இங்கே நேரே குருவாக வந்து அங்கே முன்னாலே மறைமுக அருள், அதுவும் அருள்தான். முன்னாலே செய்தது மறைமுக அருள், இப்போது செய்வது நேர்முக அருள். குருவாக வந்து உணர்த்துவது நேர்முகமாக செய்கிற நேர்முக இந்த அது பாசப்பற்று அற்றால் அன்றி விளங்காதுன்னு என்ன பொருள்? அந்த திருவருளாகிய சிவஞானம் எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? ஆன்மா ஆன்மாவிடத்துலதான் இருக்கிறது. நம்மிடத்திலேதான் இருக்கிறது, உடனாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை தெரிய விடாதபடி இந்த பாசப்பற்று மறைத்துக் கொண்டிருக்கிறது. பாசப்பற்றுதான் மறைக்கும். எனவே அந்த பாசமாகி அந்த மறைப்பு நீங்கினால் அன்றி அந்த திருவருள் புலப்படாது.